ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மரணம் ஏற்படலாம், நீரிலும் மரணம் ஏற்படலாம், நிலத்திலும் மரணம் ஏற்படலாம், எல்லா இடத்திலும் பெருமானி இருக்கின்றாய். நான் நீரில் மூழ்கினாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். நான் நெருப்பில் சிக்கிக்கொண்டாலும் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். நீதான் எல்லா இடத்திலும் இருக்கிறிய. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு நான் பூமியில் புதைந்தாலும் நான் உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும். ஆகாய விமானத்துல பறந்துட்டு இருக்கும் போது வெடிச்சாலும் அங்க ஆகாயத்திலேயே உன் திருவடி இருக்கின்றது, நான் அங்கேயே சேர வேண்டும் என்ற பொருள் கொண்டது இந்த மந்திரம். எங்கிருந்தாலும் உன்னிடம் வந்து சேர வேண்டும். அப்ப உயிர் வேறு உடம்பு வேறு என்று நினைக்கணும். உயிர் தன்னை உயிர் என்று அறிந்தால் அது பற்று ஆகாது. உயிர் தன்னை உயிர் என்று அறிய மறுத்து தானல்லாத ஒன்றை தான் என்று பாவித்தல் தான் அகப்பற்று. புறப்பற்று என்பது தனக்கு உரியதல்லாத ஒன்றை தனக்கு உரியது என்று பாவிப்பது புறப்பற்று. நமக்கு எது உரியதோ அது நமக்கு உரியது நினைச்சா அது புறப்பற்று இல்ல. திருவாசகம் நமக்கு உரிய நூல், எம்பெருமான் நமக்கு உரிய தலைவர், குருநாதர் நமக்கு உரிய குருநாதர் என்று நினைப்பது பற்றாகாது. நமக்கு எதுல உண்மையான உரிமை இல்லையோ அதனிடத்திலே நமக்கு உரிமை இருப்பதாக பாதிப்பதற்கு புறப்பற்று. உண்மையிலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்குமே நமக்கு உரிமை கிடையாது, ஏன்னா எல்லாமே பெருமானுடைய சொத்து. ஆகவே இன்னொரு செல்ல நம்ம செல்ல நினைச்சா தப்பா. அப்ப படைப்பனைத்தும் அடியார்களுக்கு உரியன, நம்முடையது இல்லை என்று புறப்பற்றினை களைந்தார்கள் அடியார்கள்லாம். இயற்பகை நாயனார் புறப்பற்றை களைந்தார். என்ன காரணம்? யாரும் ஒன்றும் என் பக்கம் உள்ளதாகில் அது எம்பினார் அடியவர் உடைமை, என்னோடது கிடையாது. என் வீட்டுல எது இருந்தாலும் அடியார்களுக்கு சொத்தே தவிர என்னுடைய பொருள் கிடையாது. புறப்பற்று களையப்பட்டது. உன் பொண்டாட்டி அதுவும் உங்களோட தான். என்ன காரணம்? அதுக்காக தான் முன்னாடியே கல்யாணம் கட்டி வச்சிருக்கிறார். இல்லைன்னா ஒரே கல்யாணம் கட்டி வைக்கணும். நீர் வந்து கேட்கும் போது நான் கையை பிசையக்கூடாது. அதுக்காக தான் பெருமான் முன்பே அழைச்சிருக்கிறார். அந்த அளவிலே ஒருவன் சிவபக்தி செய்யணும், அடியார் பக்தி செய்யணும். ஆகவே பற்று எவ்வாறு களையப்படும் என்று சொன்னால், பற்று தொண்டினால் தான் களையப்படும். பற்றை களைவதற்கு பாடம் கட்டு பிறகு கிடையாது, தொண்டு செய்யணும். பெருமானுக்கு கரத்தினால் தொண்டு செய்து அந்த சரியை கிரிய யோகம் என்ற மார்க்கத்தில் நின்று அகப்புற பற்றுகள் ஆகின்ற பொய்கள் களையப்பட வேண்டும். அந்த பொய்களாகின்ற இருள் நீங்கு எதனால் நீங்கன்னா, குருநாதனுடைய அந்த காட்சியினாலேயோ தீட்சையினாலேயோ உபதேசத்தினாலேயோ அகப்புற பற்றுகளாகின்ற பொய் இருள் நீங்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொய்யுள் நின்றும் வண்ணம் சைவ வானிலே ஞானசூரியனாக நம்முடைய குருநாதர் திருவாசம் படின குருநாதர் தோன்றினார். பொய்மையாய்ந்த இருள் நீங்க தோன்றினார். பொய்யுருள் கடிந்த மெய்ச்சுடர் திருவாசத்திலே வருது. பொய்யுருள் கடிந்த மெய்ச்சுடராக தோன்றினார். பொய்மையால் உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தமிழ் கதையில் தள்ளும் சமய தாரகை வழுங்க. சரி, உலகத்துல பொய்யாகின்ற பற்றுகளை ஒழித்து மெய்யாகின்ற கடவுளை அறிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் தேடுகின்றவர்களும் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் நல்ல குருநாதனே அடைகின்ற புண்ணியம் செய்யாத காரணத்தினாலே அசற்குருவிடம் மாட்டிக்கொண்டு பிரிவி பயனை இழக்கின்றார்கள். அசற்குருவாகின்ற மாற்று சமயத்தாரிடையே தவமில்லாதவர்கள் அவர்களிடத்திலே மாட்டிக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை தங்கள் கருத்துக்களாக பாவித்து பிரவி பயனை இழக்கின்றார்கள். அப்படி ஒருவனுக்கு இருட்டிலே மின்மினிக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் ஒளி காட்டுவதை போல பாசாங்கு செய்தாலும் நட்சத்திர ஒளியிலே ஒருவனால் அடர்ந்த காட்டிலே செல்ல முடியாது. அந்த காட்டிலே சூரியன் உதித்து விட்டா அந்த பகலிலே அவன் தங்கு தரையின்றி அச்சமின்றி செல்லலாம். அதுபோல இந்த பிறவியிலும் ஞானசூரியனாகின்ற திருவாதூர்களுடைய அருளை பெற்றவர்கள் தான் பிறவிப்பினை இதுவரை தவிர எங்கிருந்தோ இருந்து கொண்டு மின்மினி பூச்சி போல் சிறிய ஒளியை தருகின்ற அந்த விண்ணிலே இருக்கின்ற தாரகங்களை ஒத்த அந்த அசர் குருநாதர்களுடைய அருளை பெறுபவர்கள் அதை பெற முடியாது. அப்பொழுது தன்னுடைய சீடனை ஒரு அசற்குருடன் அனுப்பாமல் தன்னிடம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரியன் தாரகை ஒளி வழுங்க தோன்ற வேண்டும். அந்த தாரகைகளே கண்ணிலே புலப்படாத வண்ணம் சூரியன் உதிக்க வேண்டும். நட்சத்திரமே கண்ணிலே தெரியக்கூடாது. அப்ப மாற்று சமயமே தெரியக்கூடாது, இன்னொரு தெய்வமே தெரியக்கூடாது, இன்னொரு ஆசிரியனே தெரியக்கூடாது. திருவாசகத்திலே குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. திருவாசகத்திலே ஒரு புண்ணியத்தினால யார் சிக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கு இன்னொரு தெய்வம் தெரியாது, இன்னொரு நூல் தெரியாது, இன்னொரு குருநாதன் தெரிய மாட்டார். அப்படி இவர் தோன்றினார் என்று சொன்னார். அன்னோர் என்றால் உலக மக்கள், அவர்களை தம்மை ஆள் நரகில் தள்ளும் சமய தாரகை. அதுல சமய தாரகைனா சமயவாதிகள் தத்தம் மதங்களில் அமைவதாக அரற்றி மலைந்தனர். மிண்டிய மாயாவாதம் என்னும் தண்டமாறுதல் சுழித்தரித்தார்த்து உலோகாயுதனும் ஒன்றிரப்பாமின் கலாபேதத்து கலாபேதத்தை கடுவிட மீதி அதிர்பெருமாயை இணைப்பல சூழவும் தன் குருநாதன் தன்னை வந்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நம்முடைய குருநாதனோ சமயவாதிகளுடைய சமய பேதங்களிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் அந்த நட்சத்திர ஒளிகளை நம்பாமல் சூரிய ஒளியை நம்புவதிலே இயல்பாக ஒருவனுக்கு ஈடுபாடு ஏற்படுவதை போல திருவாசகத்தை கொடுத்து நம்மை ஆட்கொள்கின்றார். எம்மையால் உடையாள் நண்பர் இதையே தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர, தாமரப்பு எப்ப மலரும் சூரியனை பார்த்து மலரும், சூரியனை நோக்கி செல்லும். அதே போல எம்மை ஆளுகின்ற எம்பெருமானாகின்ற சிவபெருமான் அவனுக்கு தந்து செய்த அன்பர்களுடைய இறைவாகின்ற தாமரைகள் எல்லாம் திருவாசகம் கேட்ட அளவிலே மலரும். பெருமானுக்கு தந்து செய்த அடையாளங்கள் பெறுகின்ற பேரின்பம் என்னன்னா ஒரு திருவாசகம் சொல்லுங்க கேட்கிறேங்கிறது தான். வேற என்ன இன்பம் சிவனுடைய அடையாளங்கள் பெறுகின்ற இன்பம் என்ன? ஓதுவார் வந்தா ஒரு திருவாசகம் சொல்லுங்க, அதுக்குதானே அவங்க விரும்புறாங்க. அப்ப இதய அன்பர்களுடைய இதய தாமரைகளை மலர்த்துகின்ற சூரியனை போல் நம் குருநாதர் உதித்தார். இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான செம்மையாய் மலருன்னு சொன்னார். என்னன்னா சில சில தாமரை ஒழுங்கா மலராது, பாதி மலரும் மீதி மலராது, அரும்புகள் உண்டு. இந்த எருக்கம்பு அஞ்சு இதழ் தான், ஆனா முழுக்க மலராம ஒன்று ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கும். செம்மையாய் மலர வேண்டும் என்றால் நன்றாக மலர வேண்டும், மேல் பிறவி இல்லாமல் ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும். ஞானத்தை முழுமையாக பெற்றால் இனி பிறக்க தேவையில்லை. திருவாசகம் அப்படிப்பட்ட ஞானத்தை தரும். ஆகவே அந்த திருவாசகத்தை தந்த நம்முடைய குருநாதர் தன்னுடைய அடியவர்கள் இந்த பிறவியை ஒழிக்கின்ற ஞானத்தினை முழுவதுமாக பெறுகின்ற அளவிலே சூரியனை போல் உதித்தார். என்ன காரணம்? அவரை அவருடைய குருநாதர் நன்றாக ஆட்கொண்டார். என்றைக்குமே நன்றாக ஆட்கொள்ளணும், அறவரையா ஆட்கொள்ளக்கூடும். அதையும் பரமசர் சொல்றாரு, இந்த தண்ணி பாம்பு தவளைய பிடிச்சிட்டா தவளைக்கும் கஷ்டம் பாம்புக்கும் கஷ்டமா. இந்த தண்ணி பாம்பு வந்து தொண்டை சின்னது, தவளை உடம்பு பெருசு, தவளைய அதை அமுக்கி அமுக்கி திங்கும் தவளைக்கு உடம்பு நோகம், தண்ணி பாம்புக்கு கழுத்தெல்லாம் நோகம். அப்படி இல்லாம புலி மானை பிடிப்பதை போல பிடிக்கணும். திருப்பரந்தூரில் இருக்கிற ஆர்வ குருநாதர் புலி போன்றவர், நம்முடைய குருநாதர் எழில் வாய்ந்த மான் போன்றவர், மானை புலி பிடிக்கிற மாதிரி பிடிச்சார். மான் புலிட்ட எப்ப அடங்கும் அப்படின்னு கேட்டா புலி பின்னாடியே துரத்தினா மான் அஞ்சு ஓடிக்கொண்டே இருக்கும். மான் தப்பி செல்வதும் உண்டு, பல மான்கள் தப்பிவிடும். புலி பின்னாடி வந்தாதான் மான் ஓடும், புலி முன்னாடி பார்த்துருச்சுன்னா ஏன் வேஸ்டா ஓடணும், நாம தான் இது வயிற்றுக்குள்ள போகிறோம், சும்மா இருக்கணும். அதான் குருநாதனுடைய காட்சி. திருப்பரந்தூரில் குருநாதனை நெறியிலே கண்டு விட்டால் நம்முடைய குருநாதர் என்ன பண்ணுவார்? பாருவாய பிறப்பு அற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சிறுருவாய சிறுவருவாரே செங்கமல மரபோல ஆறுருவாய் என் ஆறுமுதே உன் அடியவர் தொகையினுடைய ஒரு ரூபாய் நின் திருவுருள் காட்டி என்னையும் உயர்கொண்டருளே என்று விண்ணப்பிப்பார். அதே போல ஆளுதல் செம்மையாய் ஆளுதல் ரெண்டும் கட்டான ஆட்கொள்ளக்கூடாது, ஐயமின்றி ஆட்கொள்ள வேண்டும். அப்படி தென்னன் பெருந்தனை ஆட்கொண்டான் என்பதை நம்ம குருநாதர் சொல்றார். செஞ்சவே ஆண்டாய் சிவபெருமானே, செஞ்சவே என்றால் செம்மையாக பர்ஃபெக்ட்லி 100% கரெக்ட். ஒரு மயிரிழை கூட பெருமானுடைய கருணையிலே குற்றம் கிடையாது. பாக்கி வைக்காம அவர் இந்த உயிருங்கின்ற எம்மான் முழுதுமாக அடக்கி ஆளுகின்ற பெருமான். அந்த பெருமானுடைய அருளை பெற்ற காரணத்தினாலே அந்த குருநாதனுடைய திருவாய் மொழியாகின்ற நம்முடைய திருவாசகம் தன்னை கற்று உணர்கின்ற உயிர்களை செம்மையாக ஆளுகின்ற தன்மை கொண்டது. ஆகவே திருவாசகத்தை படிக்கின்ற அன்பருடைய இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலரும் வண்ணம் இவர் சூரியனாக உதித்தார் என்று சொன்னார். அவருக்கு திருப்பெயர் வைக்கின்றார்கள். மறுவாத நெறி பூண்ட மத்தன் என் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உராதவர்க்கு திருவாத ஊரர் எனும் திருநாமம் தரித்தார்கள். மறுவாத நெறி பூண்ட மத்தன் மறுவுதல் பொருந்துதல், வேதாகமங்களாகின்ற தியுணர்ச்சி தருகின்ற பிரமாண நூல்கள் அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட உண்மையோடு பொருத்தமில்லாத நூல்கள், பிரமாண நூல்களோடு பொருந்தாத நூல்களுக்கு மறுவாத நூல்கள், வழிக்கு வராதவர்கள். அந்த நெறி பூண்ட மத்தனும் புத்தன், மத்தன் என்றால் பைத்தியக்காரன் அர்த்தம், உன்மத்தன் பித்தனாகின்ற புத்தன், புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம். நீ புத்தனுக்கு ரொம்ப பெருமையெல்லாம் சொல்றாங்க, புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் சொன்னதையே சில பேர் மறுக்கிறாங்க. எப்படி இப்படி சொல்லலாம்? புத்த சமயத்தினுடைய கோட்பாடுகள் சிறப்பா சொல்றாங்களே, ஒரு சிறப்பு கிடையாது. இல்ல புத்தன் என்ன சொல்றாங்கன்னா க்ஷணிக விஞ்ஞான பாகம் ஆத்துல ஜலம் போயிட்டு இருக்குது, இந்த கணத்துல இந்த படித்துறையில போற ஜலம் அடுத்த கணத்துல இல்ல, புது ஜலம் தானே வருது. அது போல காண்கின்ற உலகம் புதுசு புதுசா தோன்றுகின்றது, ஆகவே நிலை இல்லாது பொய்யானதுன்னு சொல்றான். இதை யாராவது கடைபிடிக்க முடியுமா? தன் மனைவியிடம் போய் சொல்றான், நேற்று பார்த்த அந்த மனைவி நீ இல்ல, நீ வேறொருத்தி. சொன்னா வேலை நடக்குமா? ஒருவனுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நெறி, அது புல்லறிவு நெறி. எவ்வளவு நீட்டி முழுக்கி பேசினாலும் சாதனமா பேசினாலும் எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவன். ஒருவன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியாது புத்தி சாதனத்தை கொண்டு சொல்கின்றதுனால அவன் புத்தன் பேரு. புத்தன் என்று சொல்வதனாலே அவன் அறிவிலே என்று சொல்லப்பட்டது. ஒருவன் தன் அறிவை பயன்படுத்த காலத்திலே அறிவில்லாதான் ஆனான். ஒருவன் தன் அறிவை மட்டும் பயன்படுத்த கூடாது, எதை பயன்படுத்த வேண்டும், அருளை பயன்படுத்த வேண்டும். அப்ப நான் நினைக்கிறது கரெக்ட், நான் பேசுறது கரெக்ட், நான் பேசக்கூடாது. நீங்க ஏற்கும் ஒண்ணு பேச வேண்டும், உங்கள் மனம் நோகாதனோ உங்கள் மனம் ஏற்கும்படியா பேச வேண்டும். உங்களிலே ஒருவர் மனம் நான் கூறுவதை ஏற்கவில்லை என்று சொன்னால் நான் சொல்வதிலே திருத்த வேண்டும். நான் இன்னும் கருத்தை செப்பரேட் கொள்ள வேண்டும். பலரும் ஏற்க மட்டும் தான் என் கருத்தை அமைய வேண்டும். நான் சொல்றதை சொல்லிட்டு இருப்பேன், நீங்க சொல்ல செய்து செஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அப்பொழுது புத்தன் என்ற அவன் பெயரே அவன் அபுத்தன் அறிவில்லாத என்ற பொருளில் தான் வருகின்றது. அவனை புத்தன் சொல்லும் போதே அவன் புத்தியை மட்டுமே நம்புறான், புத்தி இல்லாதன் அர்த்தம். புத்தன் முதலாய புல்லறிவு மத்தனும் புத்தனுடன் பெருவாதம் என்று அவனோடு பெரிய வாதத்தை வென்றார். என்ன வாதம் வென்றார் அப்படின்னா, பெருமைக்குரிய வாதம் என்பது கட்புலனாக்குகின்ற தன்மை. சம்பந்த பெருமான் சமணரோடு வாதம் செய்தார். முதலிலே அந்த மருந்தை வெப்ப நோயை தீர்த்தொழினார். அப்புறம் அவன் சொன்னாங்க, நாம வந்து சமய கருத்துக்களை வாதிட வேண்டாம், சமய உண்மையை கட்புலனாகும். அஸ்தி நாஸ்தின்னு பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் புரியாது, ஆனால் பாமரர்களும் எதை புரிந்து கொள்வார்கள். இந்த கல்லான கரும்பு சாப்பிட்டா மன்னன் ஒத்துப்பான், இந்த கல்லானைக்கு கரும்பு கொடுங்க, தை மாசம் ஒன்னாந்தேதிக்கு எல்லாம் வல்ல செஞ்சு கொடுத்தார், அப்ப நான் உங்களை ஒத்துக்கிறேன். அந்த கல்யாணம் என்ன பண்ணது, கரும்பையும் வாங்கி சாப்பிட்டது, மன்னனுடைய கருத்தில் இருந்த முத்துமாலையும் வாங்கி சாப்பிடுச்சு. இப்ப கட்புல வேண்டும், சமய உண்மைகளை பாதித்து அதை உணர்ந்து பாராட்டுகின்ற தன்மை எல்லாருக்கும் கிடையாது, ஆனா அற்புத நிகழ்ச்சிகளை அறிந்து பாராட்டுகின்ற தன்மை உலக மக்களுக்கு உண்டு. ஆகவே அனல்வாதம் புனல்வாதம் என்று கட்புலனாக்கின்ற வாதங்கள் தான் வேண்டும் என்று சமணர்கள் சொன்னார்கள். அதே போல இங்கு ஒரு வாதம் செய்யப்பட்டது, சமய சமய உண்மைகளுக்கு மட்டும் தடை எழுப்பப்பட்டது. அந்த சைவ சமய உண்மைகளுக்கு மட்டும் தடை எழுப்பப்பட்டது. எழுப்பப்பட்ட தடைகளுக்கெல்லாம் அந்த புத்த சமயத்தை சார்ந்த ஒரு மன்னனுடைய பேச தெரியாத ஒரு பெண்ணை பேச வைத்து விடையளித்தார் பெருமான். அவ்வாறு கட்புலன் ஆக்கினார், கட்புலன் ஆக்கி வாதத்தையும் செய்தார், கட்புலனும் ஆக்கினார், சைவத்தினுடைய உண்மையை கட்புலனும் ஆக்கினார். அவ்வாறு செய்தனால இதை போல ஒரு வாதம் இதுவரையிலும் செய்யப்படவில்லை என்பதால் பெருவாதுன்னு சொல்லும். உலகத்தில் எங்குமே இவ்வாறு ஒரு வாதம் செய்யப்பட்டதில்லை. தன் சமய உண்மைகளை நிறுவினார், ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். எப்படின்னா, புத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண்ணே பேச தெரியாதவள் தன் வாய் திறந்து சைவ சமயத்துக்கு எதிரான தடைகளுக்கு விடை கூறுகின்றாள் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய வெற்றி என்ன வேண்டும். அவ்வாறு செய்தார். பெருவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர, பெருமானுடைய பெருமைக்குரிய நாமமாகின்ற அந்த சிவநாமம் உலக மக்களிடத்திலே வளர என்றால், சிவதீட்சை பெறாதவர்கள் சிவநெறியிலே உருகாதவர்கள் சிவநெறிக்கு வந்து சிவனுடைய நாமத்தை பயின்று அந்த பலனை அடையும் வண்ணம் சிவநெறி பெறுக. ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமும் விடாதவர்க்கு, பிறவி என்பது ஒருவாது, ஒருவுதல் தான் நீங்குதல், ஒருவாத தன்மை நீங்காத தன்மை. பிறவி ஒருவருக்கு நீங்காது பற்றி கொண்டே இருக்கும். பாசம் என்பது தொடர்ந்து ஒருவனை அடரும், அது எப்பொழுது நீங்கும். ஒருவாதம் என்பதனால எப்பொழுதுமே ஒருவாத இருக்கும் என்பது இல்லை, ஒரு நாள் நீங்கும், அது நீங்குகின்ற வரையிலும் நீங்காமல் தொடரும். உண்மையான மெய்ஞானம் ஏற்படுகின்ற வரையிலும் எவ்வளவு புண்ணியத்தை ஒருவன் ஈட்டினாலும் ஒரு நற்பிறவி கிட்டுமே தவிர பிறவி நீங்காது. இப்ப ஆஸ்பத்திரி வைக்கிறோம், அன்னதானம் பண்றோம், நல்ல நல்விதைகள் செய்யறோம், புண்ணியங்கள்லாம் செய்யறோம், புண்ணியங்கள் செய்வதனால பிறவி நீங்குமான ஒரு கேள்வி வருது. புண்ணியம் என்பது ஒரு பொன் விலங்கு அவ்வளவுதான். ஒருவனை காலிலையும் கையிலையும் இரும்பு சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு அவங்கள பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஆனா தங்க சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்கன்னா, ஐயோ இவரு கையிலே காலையில எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்னு எதிராளி ஆச்சரியப்பட்டாலும் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கஷ்டம் தான் போடுவான். பரவாயில்ல, தங்க சங்கிலியெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க, தங்க சங்கிலியால கட்டி போட்டா சந்தோஷப்படுறவர்கள் பட்டாது ஒரு அறியாம இருக்கு. தவறா நினைச்சுக்காதுங்க, புதுசா கல்யாணம் ஆகின்ற ஒரு பொண்ணு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப சிரமமா இருக்குது. வீட்டுக்காரர் பார்த்தா, உனக்கு ஒரு பதக்கம் தங்கத்துல பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், பழங்காலத்துல இயந்திரம் இருக்கும் இல்லையா, மாவு அரைக்கிறதுக்கு இந்த கல்லு தான் வட்ட கல்லு இயந்திரம் சொல்லுவாங்க, அதுல வச்சு இந்த அரிசியை பொடி பண்ணா அது எனக்கு சுத்த முடியாது கை வலிக்கணும், அதுக்கே தங்க கவசம் போட்டு கொடுத்தாரா கழுத்துல பண்ணிக்கலாம் பண்ணிட்டு. அது அறியாமை காரணம் பற்றி. ஆகவே நல்வினை என்பது ஒரு பொன் விலங்கு, இருவினையும் விலங்குகள் தான். ஆகவே மெய்ஞானம் இல்லாமல் வினை ஒழியாது, வினை ஒழியாத வரையிலும் வினையினுடைய பலனை தீர்ப்பதற்காக பிறவி ஒருவாது நீங்காது மீண்டும் தோன்றும். அப்ப நல்வினையும் பிறவிக்கு வித்திடும், அது ஒரு நல்ல நிலையிலே ஒரு பிறவி தோன்றும். சீரஞ்சிருப்போமோ ஒரு பிறவி தோன்றும், ஆனால் பிறவி நீங்காது. அந்த தன்மை கொண்ட பிறவி எப்படி நீங்கும்? நல்வினைக்கும் தீவினைக்கும் மாற்றாக ஒரு வினை உண்டு. அந்த வினைக்கு என்ன பெயர்? தேவாரத்தில் அந்த வினைக்கு பெயர் இருக்கு. அது நல்வினையும் ஆகாது தீவினையும் ஆகாது. அது என்ன வினை? அதுதான் தொண்டு. கைவினை செய்தியம் பிலாங்கடல் போற்றுதும் நாம் அடியோம் என்ற அந்த பாவத்தினாலே பெருமான் நமக்கு தலைவன். எத்தனை பிறவி எடுத்தாலும் உயிருக்கு கடவுள் தான் உறவு. இந்த பிறவில இவங்க உறவு, சென்ற பிறவில இவங்க எப்படி இருந்தாங்களோ மறுபிறவில எப்படி இருப்பாங்களோ. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னும் எத்தனை எத்தனை பிள்ளையோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ. ஒரு ட்ரெயின்ல போகும்போது ஒரே கம்பார்ட்மெண்ட்ல பேசிட்டு போறோம், இன்பமா அன்பா பேசிட்டு போறோம், சில நேரங்களில் சண்டை போட்டுட்டு போறோம், அவங்க அவங்க ஸ்டேஷன்ல இறங்கிடுறோம், மறந்துடுறோம், சண்டையும் மறந்துடுறோம், இன்பமா சல்லாபிச்சதையும் மறந்துடுறோம். நம்ம டிஃபன் பாக்ஸ் இருந்து அவங்க சாப்பிட்றாங்க, அவன் டிஃபன் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஆனா ஒருத்தர் மாயவத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் திருமத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான் வாழ்க்கை. உயிர் எத்துணை பிறவிகள் எடுத்தாலும் உயிருக்கு உண்மையான அம்மையப்பர் உண்டு. அவர் யாருன்னா அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர். அது உயிர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே உறவு, உண்மையான உறவு. அப்ப அந்த உறவினை பற்றிய உணர்ச்சி வந்து விட்டால் தொண்டு செய்வார்கள். நாம் அடியோம் என்ற உணர்ச்சி வந்து விட்டால், அந்த உணர்ச்சி வராதவரையிலும் காது குத்துக்கு இன்விடேஷன் வந்தாலும் போவோம், கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வந்தாலும் போவோம். நம்ம போகலன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க போறேங்க. யோசிச்சு பாருங்க, சித்திரை சதயத்தன்னைக்கு அப்பரந்தமாருடைய அந்த அபிஷேகத்தையும் புறப்பாட்டையும் பார்க்காம எதுக்காக நம்ம அந்த கல்யாணத்துக்கு போனோம்? நீ ஏன் கல்யாணத்துக்கு வரேன்னு அவங்க சிறந்தாங்கன்னா நீயே சித்திர சதயத்தை வச்சுட்டு அவங்க கல்யாணத்துல கேட்க வேண்டியதானே. அப்ப நம்முடைய சார்பு உலகத்தை விட்டு சிவன் பால் சென்றால் நாம் அடியோம். நம்முடைய சார்பு உலக சார்பாக இல்லாமல் சிவச்சார்பாக படிப்படியாக மாறினால் நாம் அடியோம். அவன் என்னதான் அவன் சண்டை போட்டாலும் நாம போகாதெல்லாம் அவன் தாலி கட்ட மறுத்தானா இல்லையே? நாம போகாட்டாலும் தாலி கட்டுவாங்க, நம்ம போகாட்டாலும் காது குத்துவாங்க. நம்ம போய் ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. அந்த விவேகம் நமக்கு அடியாவுகளா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. அந்த விவேகம் வந்த பிறகு நாம் செய்கின்ற வினை நம்மை பற்றாது. அந்த வினை மகேஸ்வர மகேஸ்வர பூஜை ஆகின்ற வினை, பெருமானுக்கும் பெருமக்களும் செய்கின்ற தொண்டு. அதுக்காக நீ 24 மணி நேரம் சண்டை போட்டு கொலையே பண்ணினாலும் தீவினை வராது. அடியார்கள் கொலையே புரிந்தாலும் அவர்கள் தீவினை பற்றாது. அச்சம் மிலர் பாவம் மிலர் கேடும் மிலர் அடியார் எரிபத்தர் அச்சம் மிலர் திருத்தொண்டர் பாவம் இலர் இயற்பயனர் கேடும் இலர் கொள்வாரேனும் குணப்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயினும் எல்லா தீங்கையும் நீங்குவர் அடியார்களா இருந்தார். அப்பொழுது அடியாருடைய இயல்பு என்ன? கைவினை செய்தையும் பிரான்களும் போற்றுதும் நாம் அடியோம். அப்படி இருந்தால் செய்வினை வந்தவை திண்டப்பெறார். செய்வினை என்பது நல்வினையாகின்ற நல்வினைக்கு நிறைந்த இருவினைகளும் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அது அறிவீர் உலகத்தை பொருளாக கருதி செய்கின்ற ஈட்டுகின்ற நல்வினை தீவினைகளை செய்தல் மாண்டதே அன்றி பெருமானுக்கு பெருமூன் செய்கின்ற தொண்டு மாண்டதுன்னு சொல்லல. என்ன காரணம்னா, சிவமாக்கி என யாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் அருள்வார் சொல்வே, சிவமாக்கி என்னை ஆண்டான் என்று சொன்னாலே அவன் ஆண்டார், நான் அவனுக்கு அடிமை செய்கின்றேன் என்று அங்கு அடிமையாகின்ற தொண்டு நிற்கவில்லை என்பதை காட்டினார். அப்ப செயல் மாண்டுதல் என்பது உலக சார்பான செயல்கள் மாண்டுதல் தான். அது மாண்டால் பிறவி நம்ம மீண்டு வரலாம், பிறவிக்க மாட்டோம். அதுவரையிலும் பிறவி வந்து எவ்வளவு புண்ணியம் பண்ணினாலும் பிறவி உண்டு. அதனால பிறவிக்கு ஒருவாத பிறவி, நீங்காத பிறவி என்று சொன்னார். இனிமேல் நம்முடைய குருநாதர் ஒரு பிறவியிலே பிறந்து அவருக்கு ஒரு பெயர் வைக்க போறாங்களா? கிடையாது. திருவாசகம் பாடிய இந்த பிறவிதான் அவருக்கு இறுதி பிறவி. இனிமேல் பிறந்து அவருக்கு ஒரு பெயர் வைக்க போறதில்ல. இதுதான் அவருக்கு கடைசி பேர் என்று அறிந்ததைப் போல திருவாதம் ஊரன்று பெயர் வச்சாங்க. இனி ஒரு பெயர் அவருக்கு யாரும் வைக்க முடியாது என்ற காரணம் பற்றி திருவாத ஊரர்கள். ஏன் திருவாத ஊருங்கிற பேருக்கு சிறப்பு கேட்டாக்குள் அடங்கி ஒரு பெரிய ஆலமரம் எதற்குள் அடங்கியிருக்கு? தவம் என்ற வித்திற்குள் அடங்கி இருக்கின்றது. தவம் என்னும் பெரிய முளை விட்டு எந்த சேற்றிலே அந்த வித்தினை விதைத்திருக்கிறார்களோ அந்த சேற்றிலிருந்து மேலே உயர வளர்ந்தது, சேறு தன்மேல் படாமல் வளர்ந்தது. அருளாளர்கள்லாம் பூமியில தான் தோன்றுகிறாங்க, ஆனா பூமி அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. அவர்களுக்கு ஈஸ்வர கோடிகள்னு பேர். ராமகிருஷ்ணத்தை சொல்ற ஒரு உயிர் உலகத்திலே பிறந்து ஒரு பறவை தமிழ்நாடு அன்பில் தாய் உயரமான ஒரு மரத்திலே கூடு கட்டி அந்த கூட்டிலே அதனுடைய முட்டையினை அடைகாத்து குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுக்கு இறக்கைகள் வந்து உழைத்து பறக்கின்ற ஆற்றல் வருகின்ற வரையிலும் தான் உணவினை எடுத்துக்கொண்டு வந்து அதனுடைய வாயில ஊட்டும். ஊட்டிட்டே அப்படின்னா அதை ரக்க பறக்கிற அளவுக்கு வந்தோடனே தொடர்ந்து நான் உனக்கு ஊட்ட முடியாது, நீயே உங்க உணவை தேடிக்க அப்படின்னு சொல்லி மண்டம் மோதி செத்துருவோம்னு வச்சிடும். இந்த பூமியில மண்டம் மோதி செத்துருவோம். அந்த நினைப்பினால் பூமியில அவதாரம் பண்ணியிருந்தாலும் பூமிக்கு வரமாட்டார்கள், சிவனிடத்திலே வாழ்வார்கள். அவர்கள் தான் சமய குரவர்கள். வேற்றிலே அவர்கள் விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட இருக்கின்ற சேரு ஒட்டாம பங்கம் என்ற சேரிலே ஜம் என்றால் தோன்றுதல், ஜனன் ஜனனித்தல் ஜம். அப்ப சேற்றிலே தோன்றுதல் தாமரைக்கு பங்கதம் பேரு. சேறு இல்லாம தாமரை வெறும் நீரிலே தோன்றாது, வெறும் ஜலத்துல தாமரை வெளியே போட்டா வளராது, அது சேறு வேணும். சேத்துல இருக்கிற நியூட்ரிஷன் தான் அதுக்கு வளருது. அப்ப சேற்றில் தான் செந்தாமரை விளைக்கும். பங்கம் என்றால் சேறு, பவனும் பங்கம் நீங்கி பவம் என்றால் பிறப்பு, பிறந்த தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். பூமியில பிறப்படுத்திட்டாங்க, ஆனால் பிறந்த குற்றம் அவர்கிட்ட இல்ல. இதே போலன்னு கேட்டா பிறந்ததையே பாக்கியமா கருதுறாங்க. ஒருவன் பிறப்பினை எப்பொழுது பாக்கியமா கருத முடியுமா? முடியும். எப்படி அறிய முடியும்? பெற்றதும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மையிலும் தெய்தினேன் என்று அறிதல். ஐந்தெழுத்தை பெற்றார், பெற்றவுடனே பெற்றதும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்பதனால இனி பிறவாத தன்மை வந்து எய்துவதை போல பிறவிச்சேரு இனி பிறக்க பிறக்க போகாதவனுக்கு ஒட்டான். இரண்டு பேரும் பிறக்கிறாங்க. இறுதி பிறவி எடுப்பவனும் பிறக்கிறான், இனி பிறக்க போகவனும் பிறக்கிறான். ஆனால் இனி பல பிறவிகள் பிறக்க போகின்றவனுக்கு பிறவியா இந்த சேரு ஒட்டும், இனி பிறக்க பிறவாதவனுக்கு அந்த பிறவி சேரு ஒட்டாது. அந்த பயிர் மட்டும் பவம் எனும் பங்கம் நீங்க, பவம் என்றால் மறுபிறவி, மறுபிறவி என்று வாலி மிகுந்த இன்பத்தை தருகின்ற பிறவி. பவம் என்ற செற்றிலே ஒட்டாமல் அது ரகமான அரிசி செஞ்சாலி என்றால் இருக்கிற அரிசி வெப்பதான் மட்டம், அரிசி வெப்பதா இருக்கணும். நெல்லுதான் செற்பயிர் வளரும் போது சுருட்டி கொண்டு வரணும், குருத்தாக வரணும். அது எப்படின்னா குளிருக்கு நடுங்குவன் போர்த்தி கொண்டதை போல, உலகுக்கு நெடுங்கிறவன் அஞ்சு சென்றதை போல, இந்த மறுபிறவிக்கு அஞ்சு ஒருவன் சிவத்தை போர்த்தி கொண்டு சென்றதை போல, ஒரு பெண் எவ்வாறு நேரே பார்க்காமல் பூமியை பார்த்து அஞ்சு நடக்கின்றாள் அதே போல தோற்றம். அருள் யாருக்கு பதிந்திருக்கின்றதோ அவர்கள் பினாலடியா அனாவடித்தனமா நடந்து கொள்ள மாட்டார்கள். அடங்கி பண்போடு உண்டு அருளினாலே குருத்து உண்டாகி அவமேலும் கலைகள் நீங்கி ஆக்குவோன் அருளால். அந்த கலையை தன்னுடன் சேர்ந்து அந்த கலையை நீக்கிக் கொள்கின்றது. உழவன் தானே நிற்கின்றான், களை கட்டுகின்ற தோய்ந்து அடங்கி கிடைக்கின்ற ஒரு உயிருக்குத்தான் உழவனாகின்ற குருநாதன் களை கட்டுகின்றான். அதனாலே அந்த பலன் அந்த பயிருக்கு வந்து செய்கின்றது. சில பேர் பண்ணுவாங்க, தங்களுடைய காம கோபங்களை தாங்களே அடக்க பயிற்சி செய்வார்கள். சமணர் புத்தர் போன்றவர்கள் தன்னுடைய வலிமையை கருதுகின்றவர்களுக்கு உண்மையான முன்னேற்றம் கிடையாது. ஆனா எல்லாம் பெருமானே உன் செயல் என்று பெருமானத்தில் யார் ஒப்பாக காமகோபங்களையும், காமகோபம் தான் ஞானமாகின்ற பயிர் வளர்றதுக்கு தடை, செம்மையான அறிவு என்ற பயிர் வளர்றதுக்கு எது தடை? உழவன் தான் கட்டுகின்றான். அதே போல தாயான தத்துவங்கள் குருநாதன் நம்முடைய காம கோபங்களிலிருந்து நம்ம நீக்கி வருகின்றான். அதனால்தான் காமனை எரிக்கின்றவனாகவும் காலனை உதைக்கின்றதாகவும் கடவுள் காட்டப்பட்டிருக்கின்றான், உயிர் காட்டப்படவில்லை. மன்மதனை எரிப்பவன் யாரு? மன்மத ஜெயம் யாராரை மீதுற இன்பத்துறையினில் எளியரானார். அவர் எது காத்தது? திருநீல கண்டம் என்ற சிவநாமம் காத்தது. அப்ப களை கட்டியது யாரு? சிவநாமம் களை கட்டியது. ஆகவே சிவனுடைய தான் நம்மை காக்கின்றது, உழவன் தான் பயிரை காக்கின்றான். அதே போல இது நல்ல பயிர் என்றால் உழவன் காக்க தவறமாட்டான், நமக்காக சாமி என்ன பண்ணுவாரு, அந்த உதவியை செய்வார். நமக்கு பிறவியிலே பிறவி எடுப்பதனால எந்த ஒரு அச்சம் உண்டோ, காம கோபங்களினாலே எந்த ஒரு துன்பம் உண்டோ, அந்த துன்பம் நிகழாத வண்ணம் பெருமான் நம்மை காத்து வருவார். கருத்து ரொம்ப தெளிவா சொல்ற தேவாரம் உண்டு, அத சொல்றேன். என்ன சொல்றாரு சம்பந்த பெருமான்? உனக்கு என்னடா வேலை இருக்கு? உயிருக்கும் வேலை இருக்கா? ஒரு உறங்கினா நன்றா வளரும். அம்மாவை அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடங்கிட்டா அந்த குழந்தை நல்லா வளரும். அது அம்மாவட்ட மருண்டு பிடிச்சானா கஷ்டப்பட்டு வளரும். இப்படியும் அதை வளர்த்துருவா அம்மா. ஆனா தாயுடைய தவிர வாழா இருப்பதே குழந்தைக்கு வளர்ச்சி. குழந்தைக்கு ஒரு செயலும் கிடையாது. பக்தி பேர் வித்திட்டே பறந்தாய் புலன்கள் வாய் பாலே போகாமே விதைக்கிறார். என்னன்னா பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ள வராரு, இப்போது அம்மா கறி சித்தி கறி அத்த கறிலாம் அந்த பயன்படாத நம்ம அங்க போய் போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ள என்ன பண்றாரு? பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னு அப்படியே சொல்லிடுது. எதுக்காக போய் போன் பண்ணணும்? பொண்ணு பிடிச்சிருக்குது அப்படியே சொல்லிடுது. சரி நாங்க உங்களுக்கு லெட்டர் போடுறோம் அப்படின்னு இந்த அப்பா சொல்றாருன்னா, பொண்ணோட அப்பா சொல்றாருன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணும், சும்மா இருக்கு பில சொல்லாதீங்க, சும்மா இருங்கப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு பொண்ணு சொல்லும். இந்த பொண்ணு ஏன் இப்படி சொல்றது, அது நேற்று வரைக்கும் சொல்லல, இந்த பிள்ளைக்கு தன்னை பிடித்தனேயே ஆட்டோமேட்டிக்காக இந்த பெண்ணு ஒரு வாரம் கழிச்சு லெட்டர் போடுறேன்னு சொன்னா இந்த அன்பு உண்டாகாது. அவங்க அப்படி சொன்னா நாமளும் யோசிச்சு சொல்லுவோம், முன்பின் யோசிப்போம் தான் தோணும். ஆனால் இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது இன்ப வாழ்க்கைக்கு. வீட்டுக்காரருக்கு இந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு அவரை தலை செய்கிறத பார்த்த உடனே இந்த பெண்ணுக்கு பிடிச்சிருது. அதே போல கடவுளுக்கு நம்மை பிடித்தால் நமக்கு கடவுளை பிடிக்கும். இதான் விஷயம். பெண்ணிட்டம் பண்டையது அன்பு. எந்த பெண்ணுக்கும் முதல்ல இஷ்டம் கிடையாது, பிள்ளைக்கு இஷ்டம் தான் பெண்ணுக்கு இஷ்டம். அதே போல தலைவனாக இந்த கடவுளுக்கு நம்மை பிடித்தது என்று சொன்னால் நமக்கு அவனை பிடிக்கும். ஆகவே பக்தி என்ற வித்தினை உயிரினுடைய உள்ளத்திலே விதைப்பவன் கடவுள், ஆட்கொள்பவன் கடவுள், அதான் ஆண்டான் என்ற பெயர். பக்தி பேர் வித்திட்டே அப்ப அந்த பக்தியாகின்ற வித்து அங்குரித்தலுக்கும் வளரமானமாக மறந்தெல்லாம் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், பெண்ணை கடத்தி விடுவார்கள். பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள போய் சேரணும்னா மனமாமா இருக்கும் போது நீ எப்படி இன்னொரு கட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்து திருடர்களிடமிருந்து தலைவன் தனக்குரிய தலைவியை தானே கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஐந்து திருடர்களையும் அவனே அடக்குவான். ஒரு பெண்ணாகிய நம்மால் அடக்கிக் கொள்ள முடியுமா, நம்ம அபலை தானே, நம்மகிட்ட என்ன ஆற்றல் இருக்கு, உயிருக்கு என்ன, இந்த கடவுள் தான் செய்வான். அஞ்சும் அடக்கடக்கு என்பார் அறிவிலர். நமக்கு அருள் செய்வதென்று ஒரு கடவுள் முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனே அந்த அன்றை அடக்கி விடுவான். புத்திக்கு ஏவி கத்தே வீட்டுக்காரர் அங்க வாரி கூப்பிட்டுருக்காரு, வீட்டுல அனுப்ப மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்காரர் அனுப்பிட்டுறாரு, நீ கோயிலுக்கு வரலனாலும் நான் ரிஷபர் நீ. ஆகவே பெருமான் ஆசையை அதிகரிக்க செய்து முக்திக்கு ஏவி கத்தே இடையிலே தயாரிக்கின்ற முக்குணங்கள் வாய் மூடா முக்குணாக செய்பவன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்காரர் சொல்றாரு, இனி நீ வேறு நான் வேறு நினைக்காத, நம் இருவருக்கும் உடல் தான் வேறு உள்ளம் ஒன்று, நீ நினைப்பதை நான் செய்வேன், நான் நினைப்பதை நீ செய்வாய், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ஊர் ஒரே வீடு என்று பெருமான் உயிரை தன்னோடு இணைத்துக் கொள்கின்றான். சேர்வா தானே தானாக செய்பவன், தானாக செய்பவன் உறைவனம் எது, கத்திட்டோர் சட்டங்கம் கலந்தில்லைங்க நத்தோள் காலே ஓவாதார் மேவும் கழுமல வளர்ந்த அவைவரும் கலைகள் நீங்கி ஆக்குவோன்னால். இந்த பயிரிட்டு வருகின்ற உடமன் கலைகளை நீக்குகின்றான். அந்த கலைகள் என்ன, நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிற நல்வினை தீவினை வந்து அது செய்வது நின்று போனாலும் அந்த வாசனை இருக்கும், வாசனையின் காரணமாக நாம் மீண்டும் அந்த காரியத்தை செய்ய முனைவோம், அது பெரிய ஆபத்து. அந்த ஆபத்திலிருந்து அருள் நம்மை காக்கும். பண்ணிய உலகினை பயின்ற பாவம் அதை நன்னி நின்று அறுப்பது நமச்சி வாயம். இப்ப அருள் என்ன பண்ணுது, வாசனா மல விகாரமாகின்ற கலைகளை நீர் இருக்கின்றது, அது சிவம் என்ற உண்மை சிவம் என்ற சிவபோகம் என்ற அந்த நெல்லினை தருகிற நெல்மணிகளை தருகின்றது. அவ்வாறு இந்த பிறவி பயனை திருவாதவூரர் தான் பெற்று நமக்கு பெறுவதற்காக கடவுளே வளர்த்த ஒரு தெய்வ சாலியாக வளர்கின்றார்.